سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب سربهلم சர்வலோக ரட்சகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுக்கு முன்னால் வந்த சகல நபிமார்கள் தூதர்கள் மீதிலும். இந்த சத்தியத்தை இறுதி வரைக்கும் உறுதியாக வாழ்ந்து இதை பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக் தாலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். மனிதர்கள் அடிக்கடி மறந்து விடுவார்கள் என்பதற்காகவும், அல்லது அவர்கள் தவறு இழைப்பார்கள் என்பதற்காகவும் அல்லாஹு தாலா உபதேசம் அல்லது ஞாபகப்படுத்தல் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். எனவே மறந்திருக்கக்கூடிய மனிதன், தவறிலே இருக்கக்கூடிய மனிதன் இந்த உபதேசங்களின் மூலமும் இந்த ஞாபகப்படுத்தலின் மூலமும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், அவன் அந்த தவறிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடுகின்றான். எனவேதான் இந்த உபதேசம் என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் அதனுடைய தேவைக்கேற்ப அது மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அம்சமாகும். எனவே காலத்தின் தேவை கருதி அதற்கு ஏற்றாற்போல் செய்யப்படுகின்ற உபதேசங்களை யார் செவிமடுத்து அந்த உபதேசங்களின்படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியே நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், இந்த ஞாபக மூட்டல் என்பது மூமின்களுக்கு அது பிரயோஜனம் கொடுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் ஒன்றை சொல்லுகின்றான், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லுகின்றார்கள் என்று எங்களுக்கு உணர்த்தப்பட்டால், அது எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டால், உடனே அதனை நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய சிந்தனையிலே எடுத்து நாங்கள் செய்யக்கூடிய தவறிலிருந்து எங்களை விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தன்மை, இந்த பண்பாடு யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள்தான் முஃமின்கள், விசுவாசிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. எவர்கள் எங்களுடைய உபதேசங்களை புறக்கணிக்கின்றார்களோ, எங்களுடைய ஞாபக மூட்டல்களை காதில் வாங்காமல் அதனை புறக்கணித்து விடுகின்றார்களோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. அத்தகையவர்களை நாங்கள் மறுமை நாளில் கண் பார்வை இல்லாதவர்களாக, குருடர்களாக நாங்கள் அவர்களை எழுப்புவோம். அவர்களை குருடர்களாக எழுப்பியதன் பிறகு அவர்கள் கேட்பார்கள், ரப்பிலி மஹஷர்தனி ஆமா வகது குந்து பசீரா, யாழ்லா என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய், நான் உலகத்திலே இருந்தபோது பார்வையுடையவனாக நான் இருந்தேனே என்று அவன் சொல்லுவான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், இப்படித்தான் என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய ஞாபக மூட்டல்கள் உனக்கு வந்தன, ஆனால் நீ அதனை கண்டும் காணாதவனை போல் இருந்துவிட்டாய். எனவே அன்று நீ எப்படி இருந்தாயோ அதே போன்று உன் விஷயத்தில் இன்று நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிடுவான். இது யாருக்கு என்றால், செய்யப்படுகின்ற உபதேசங்கள் குறித்து அதனை உள்வாங்காமல், தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை செயல்படுத்தாமல் அவர்கள் அப்படியே தங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா உண்மையான விசுவாசிகளை பற்றி என்ன சொல்கிறான், அல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்சன. உண்மையான விசுவாசிகள் எப்படியானவர்கள் என்றால், அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற உபதேசங்களை அவர்கள் செவியேற்பார்கள். செவியேற்று ஃபயத்தபியூன அஹ்சன, அதிலே நல்ல விஷயங்களை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. முன்னர் வாழ்ந்த சமுதாயமாக இருக்கலாம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயங்களாக இருக்கலாம், அந்த எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வுடைய தெளிவான உபதேசங்கள் வராமலே தவிர அவர்களுக்கு தண்டனைகளை அல்லாஹு தஆலா கொடுப்பது கிடையாது. ஆனால் மனிதர்களுடைய தன்மை என்னவென்றால், அந்த உபதேசங்கள் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்டாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு முன் வராததன் காரணமாக அந்த உபதேசங்களை கேட்டும் கேட்காதவர்களை போன்று அவர்கள் ஆகிவிடுகின்றார். இதுதான் முன்னைய சமுதாயத்திலும் நடந்தது. அல்லாஹு தஆலா இதனை தெளிவாக சொல்லுகின்றான். எந்த ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் அழிக்கவில்லை. அவர்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர், உபதேசம் செய்யக்கூடியவர் வந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்தாமல் எந்த ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் அழிப்பது கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அல்லாஹ் ஒன்றை சொல்லுகின்றானா, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லுகின்றார்களா, அதனை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை, அதனை எங்களுடைய ஞாபகத்திலே வைத்து அதனை செயலாற்றக்கூடிய தன்மை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் மறுமை நாளில் மனிதன் அந்த நரகத்தை கண்டதன் பிறகுதான் இன்சான், மனிதனுக்கு படிப்பினை தோன்றும். அவன் செய்து கொண்டிருந்த காரியங்கள் எவ்வளவு பிழையானது என்பது அவனுக்கு தோன்றும். இந்த உலகத்திலே அவனுக்கு செய்யப்பட்ட உபதேசங்கள் அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், அந்த நரகத்தை மறுமை நாளில் கண்டதன் பிறகு ஒரு மனிதன் படிப்பினை பெறுகின்றானே, அவனுக்கு ஞாபகம் வருகின்றதே, இந்த ஞாபகத்திலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எனவே பெற வேண்டிய படிப்பினைகளை, உணர வேண்டிய உணர்வுகளை, அடைய வேண்டிய உபதேசங்களை, செய்ய வேண்டிய திருத்தங்களை இந்த கணத்திலிருந்து நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த கணம் அதற்கான உபதேசங்களை நாங்கள் செவியேற்கின்றோமோ அந்த கணமே அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். சஹாபாக்களை பாருங்கள், அருமை தோழர்கள் ஒரு 10 வசனங்களை எடுப்பார்கள், 10 வசனங்களை படிப்பார்கள். அந்த 10 வசனங்களை செயலாற்றியதன் பிறகுதான் அடுத்த 10 வசனத்தை படிப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள், அதனை படித்து அதனை செயலாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இது ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய ஒரு பண்பாக இருக்க வேண்டும். எனவே மறுமை நாளில் நரகத்தை கண்டதன் பிறகு நாங்கள் படிப்பினை பெறுவதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தை அடைந்ததன் பிறகு நாங்கள் படிப்பினை பெறுவதிலே எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த நிலைமையை ஒரு மனிதன் அவதானித்துக் கொண்டு என்ன நினைப்பானாம், தனக்குள் தான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல், எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல், நான் அல்லாஹுக்கு சிறம்பணிந்தவனாகவே வாழ்ந்திருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தை பற்றி அந்த மனிதன் அந்த நேரத்திலே யோசிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அல்லாஹுக்கு சிறம்பணியுங்கள் என்றால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, மிகச் சுலபமான விஷயங்கள், மிகவும் சாதாரணமான விஷயங்கள், இயற்கையாக நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள், எங்களால் பின்பற்ற முடியுமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ரன், நிச்சயமாக இந்த மார்க்கத்தின் படி நடப்பது என்பது மிக மிக இலகுவானது, ஆனால் நாங்கள் எடுத்து நடப்பதற்கு முயற்சிப்பதில்லை. அதனை ஒரு தூரத்தில் இருந்து கொண்டு பார்த்து விட்டு அது ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு காரியமாக நாங்கள் அதனை அவதானிக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே மார்க்கம் என்பது மிக மிக இலகுவானது. எனவே அல்லாஹுத்தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அங்கு படிப்பினை பெறுவதை விட்டும், அங்கு படிப்பினை பெறுவதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெற வேண்டிய படிப்பினைகளை இங்கே நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் நரகவாசிகளுடைய நிலைமையை பற்றி, அவர்களுக்கு எப்படியெல்லாம் சிந்தனை தோன்றும், எப்படியெல்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது சொல்லுகின்றான், இன்னல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்து, வமாத்துவஹும் குஃபாரும், அவர்கள் நிராகரித்த நிலையிலேயே மரணத்தை அடைந்து வருகின்றார்களோ, ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி தஹபா, அவர்களிடமிருந்து அந்த நரகத்தை அடைந்தவர்களிடமிருந்து இந்த பூமியின் பிரமாண்டம் அளவு தங்கம் இருந்தாலும் அதற்கு பகரமாக அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலவித்ததாபிகி, தங்களுடைய நரக வேதனைக்காக வேண்டி பூமியின் அளவு தங்கத்தை அவர்கள் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தாலும் அந்த நேரத்திலே அது எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் அளிக்க முடியாது. உலாஇகலஹும் அஸாபுன் அலீம், அத்தகையவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. வமாலஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரையும் நீங்கள் மறுமை நாளிலே காண மாட்டீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றார். எனவே நரகத்தை காணக்கூடிய ஒரு மனிதன், அதிலே நுழையக்கூடிய ஒரு மனிதன், இந்த பூமியின் பிரமாண்டம் அளவு தங்கம் கொடுத்தாலும் அவனால் அதிலிருந்து விடுதலையாக முடியாது. ஏன்? அல்லாஹுக்கு அது தேவையற்றது, அல்லாஹ்வை நாடவில்லை. அந்த அளவு தங்கம் கிடைத்தால் அந்த மனிதனை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கலாம் என்று அவன் நினைக்கவில்லை. அதைவிட அற்பமான ஒன்றைத்தான் மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். என்ன? அல்லாஹை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், விருப்பமான வெறுப்பான காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹுக்கு சிரம்பணிய வேண்டும், அவனுக்குடைய விஷயங்களை செவிதாழ்த்த வேண்டும். இதனைத்தான் அல்லாஹு தாரா எதிர்பார்க்கின்றான். அல்லாஹுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்க கூடாது, இதனை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான். இதனை செய்யாத மனிதன் பூமியின் அளவு தங்கம் கொண்டு கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுஅஃது மின்ஹா அதல். அந்த நாளை பொறுத்தவரையில் எவருடைய சிபாரிசும் அந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவன் நரகம் என்று அல்லாஹ்வினால் தீர்மானமாகிவிட்டது, இவன் நிராகரிப்பாளன் என்று அல்லாஹ்வினால் தீர்மானமாகிவிட்டது, இவன் உபதேசங்களை நிராகரித்தவன் என்று அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு உதவியாளர்களும் இருக்க முடியாது, அதற்கு பிறகு சிபாரிசு செய்யக்கூடியவர்களும் இருக்க முடியாது. அவர்களுக்கு பகரமாக எந்த ஒரு தங்கங்கள் எந்த ஒரு செல்வங்களை கொண்டு கொடுத்தாலும் மறுமையின் நாளிலே அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யகூலுல்லாஹ், மறுமையின் நாளில் அல்லாஹு தஆலா கேட்பான், யாரிடத்தில் என்றால், லி அஹ்வனி அஹ்லின் நார் அதாபன் யௌமல் கியாமா. மறுமை நாளில் நரகத்திலேயே மிக குறைந்த ஒரு தண்டனை அனுபவிப்பவனை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான், உனக்கு இந்த பூமியின் அளவு செல்வங்கள் சொத்துக்கள் இருந்தால் அதனை தந்துவிட்டு இந்த நரக நெருப்பிலிருந்து நீ விடுதலாக்கி கொள்வதற்கு நீ விரும்புவாயா என்று அவன் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பான். அவன் சொல்லுவான், நாம் யா அல்லாஹ், அதனைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் யா அல்லாஹ், அதை நான் நிச்சயமாக செய்வேன் என்று அவன் சொல்லுவான். அல்லாஹு தஆலா சொல்வான், கதப்த, நீ சொல்லுவது பொய். நீ பூமியின் அளவு தங்கம் இருந்தாலும் அதே போன்று பூமியின் அளவு உனக்கு சொத்துகள் இருந்தாலும் அதனை தந்துவிட்டு நீ நரகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு முயற்சிப்பா என்று நீ சொல்லுவது பொய். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நீ வாழ்ந்த போது இதைவிட அற்பமான ஒன்றைத்தான் நான் உன்னிடத்திலே எதிர்பார்த்தேன். எனக்கு பூமியின் அளவு தங்கம் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, பூமியின் அளவு சொத்து செல்வங்களை எனக்கு நீ கொண்டு வந்து தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நீ உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நீ செலவழித்து விடு என்று நான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. நான் உன்னிடத்திலே இதைவிட அற்பமான ஒன்றைத்தானே எதிர்பார்த்தேன், அதனையே உன்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. எனவே இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நீ பூமியின் அளவு தங்கத்தை கொடுத்து நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சம்பாதித்தாலும் ஒரு வீட்டின் அளவு கூட தங்கத்தால் எங்களால் தங்கத்தை எங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் வீடு என்ன, இந்த உலகத்தை விடவும் தங்கம் இருந்தாலும் அதன் அளவை விட பெரிய தங்கம் இருந்தாலும் அது மறுமை நாளிலே எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எங்களுக்கு அது தரப்போவது கிடையாது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், மனிதன் இப்படி சொல்லுகின்றானே, நான் பூமியின் அளவு தங்கத்தை கொடுத்தாவது நரகத்திலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சித்தேன் என்று சொல்லுகின்றானே, 10 பவுனுக்கு மேலால் தங்கம் ஆகிவிட்டால் உங்களுக்கு ஒரு வருடம் அடைந்து விட்டால் அதிலே 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடமையை சொல்லி இருக்கின்றானே, எத்தனை பேர் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம், எத்தனை பேர் நாங்கள் அதனை மறைத்து வைத்திருக்கின்றோம், அதற்குரிய சரியான ஜகாத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிப்பதில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது நாளை மறுமை நாளில் மட்டும் நான் பூமியின் அளவு தங்கம் தருவேன் என்றால் எப்படி அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வான், இதனைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த மார்க்கம் என்பது இலகுவானது, அல்லாஹ்வுடைய உபதேசங்களின்படி வாழ்வது என்பது இலகுவானது. ஆனால் நாங்கள் அதனை ஒரு கஷ்டமாக காண்கின்றோம், ஷைத்தான் எங்களுக்கு அதனை ஒரு பாரமாக எங்களுக்கு காட்டுகின்றான். எந்த ஒரு மார்க்கத்தினுடைய அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஈடுபடுவது என்பது எங்களை கொல்ல செல்வதற்கு போன்று எங்களுக்கு பாரமாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் யாருடைய வேலை என்றால் ஷைத்தானுடைய வேலை. இதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய உபதேசங்களை சரியாக நாங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். வாக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எனவே மரணம் என்பது எங்கள் எல்லோருக்கும் அது வந்து தீரக்கூடியது. மரணத்தை எங்களில் யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே யாருக்கும் வழங்கியதும் கிடையாது. குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் அது அழிந்து நாசமாகக்கூடியது, அழிந்து விடக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே மரணத்தை எங்களால் வெல்ல முடியாது. ஆனால் மரணம் வருகின்ற பொழுது நாங்கள் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். மரணம் எங்களை வந்து சம்பவிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வெற்றியாளர்கள் நாங்கள். மற்றபடிக்கு மரணத்தை வெல்வது என்றால் எங்களால் ஒரு காலமும் முடியாது. எனவே இந்த மரணம் வந்து சேருகின்ற பொழுது மனிதன் என்ன யோசிப்பான்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து அடைவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். அப்படி வந்ததன் பிறகு ஃபயகூல், அவர் சொல்லுவான், ரப்பி லவுலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய ரப்பே என்னை நீ ஒரு சொற்ப காலம் பிற்படுத்தி இருக்க கூடாதா, பாதையிலே செலவழித்து நல்லோர்களில் நின்று உள்ளவனாக நான் ஆகியிருப்பேனே என்று அவன் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய தவளை வந்துவிடுமாக இருந்தால் அல்லாஹு தாலா ஒரு சிறிதும் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். எனவே எங்களுடைய குறிக்கோள் இதுதான். இந்த உலகத்தினுடைய லட்சியம் இதுதான். உலகத்திலே நாங்கள் பெரும் பணக்காரர்களாகவும் பெரும் பதவி பட்டங்கள் உடையவர்களாகவும் பெரும் வீரர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இலட்சியம் கிடையாது. எங்களுடைய இலட்சியம் என்ன? எங்களுடைய மரணம் எங்களை சம்பவிக்கின்ற பொழுது ஒரு சாலிகான ஒரு நல்ல ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், இது மட்டும்தான் எங்களுடைய இலட்சியம். இந்த இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம், அது குறை சொல்லப்பட முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனமாக நாங்கள் ஆக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வழியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லக்கூடியதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலேதான் வெற்றி இருக்கிறது. ஏனென்றால் நரகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எந்தளவு கொடுமையானது என்பதை பற்றி சொன்னார்கள். நாளை மறுமை நாளில் அதனை அடையக்கூடிய மனிதன் எவ்வளவு துன்பப்படுவான், சிரமப்படுவான் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்கும் ஜுஸ்உன் மின் சபஈன ஜுஸ்அன் மின் நார் ஜஹன்னம், இந்த உலகத்திலே நீங்கள் காண்கின்றீர்களே இந்த நெருப்பு, உங்களுடைய சமையலுக்காகவும் வேறு தேவைகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றீர்களே இந்த நெருப்பு இருக்கிறதே, இதனுடைய சூடு என்பது மிக மிக குறைவானது. எந்த அளவு குறைவானது என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் இருக்கிறதே நரக நெருப்பு, அந்த நரக நெருப்பை விட 70 மடங்கு மிகவும் குறைவானதுதான் இந்த உலகத்திலே நீங்கள் பாதிக்கக்கூடிய நெருப்பு என்று சொன்னார். அந்த அளவு இந்த நெருப்பு எங்களுக்கு எவ்வளவு ஒரு பாரதூரமாக இருக்கிறது என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நெருப்பு எவ்வளவு ஒரு பாததூரமாக இருக்கும், இன்னும் சாதாரண ஒரு வெயிலை கூட எங்களால் தாங்க முடியவில்லை. அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்திலே வரக்கூடிய இந்த வெயில் மிக கடுமையாக இருக்கிறது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாளை மறுமை நாளில் இந்த நெருப்பை விடவும் 70 மடங்கு காரமான மிக கடுமையான ஒரு நெருப்பை நாங்கள் சந்தித்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? இந்த உலகத்திலே ஒரு மனிதனை 5 நிமிடம் ஒரு நெருப்பிலே போட்டான், அவன் கருகி சாம்பலாகி விடுவான். அந்த அளவு பாரதூரமாக இருக்கிறது இந்த நெருப்பு. ஒரு மனிதன் தற்கொலை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்கிறான்? அநேகமாக நெருப்பிலே பாய்ந்து விடுகிறார்கள், மாய்த்துக் கொள்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் 5 நிமிடத்திலே அவர்களுடைய அப்படியே அந்த நெருப்பிலே இருப்பார்களாக இருந்தால் 5-10 நிமிடங்களிலே அவர்களுடைய உயிர் போய்விடுகிறது. ஆனால் இதைவிட 70 மடங்கு பாரதூரமான அந்த நெருப்பிலே நாங்கள் 1 செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். என்னவெல்லாம் வீராப்பு பேசுகிறோம், ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக, ஒரு சில கோபங்களுக்காக, ஒரு சில தாபங்களுக்காகவே நீ இந்த மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை நாங்கள் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கிறோம், அல்லது சரியான உபதேசங்களை நாங்கள் உள்வாங்குவதற்கு தயார் கிடையாது. உலகத்தினுடைய ஒரு சில லாபங்களை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் கோபித்தாலும் நான் இதனை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே நாங்கள் செயலாற்றி விடுகின்றோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நெருப்பு என்பது, நரகத்தினுடைய நெருப்பு என்பது மிக மிக பாரதூரமானது. அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே உபதேசங்களை நாங்கள் சரியாக எங்களுடைய மனதில் எடுக்க வேண்டும், அதனை எடுத்து பின்பற்ற வேண்டும். சொல்லக்கூடியவர் யாராகவும் இருக்கலாம், சொல்லக்கூடிய வசனங்கள் எப்படியும் இருக்கலாம், அந்த தவறு என்னிடத்தில் இருக்குமாக இருந்தால், அந்த தவறுக்குரியவனாக நான் இருப்பேனாக இருந்தால் அடுத்த கணம் எனக்கு வேறு கதை கிடையாது. அதனை ஏற்றுக்கொண்டு விட்டு செல்லவிட வேண்டும், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். எனவே அல்லாஹனுடைய உபதேசத்தின்படி, அவனுடைய வேதத்தின்படி செயலாற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹனுடைய கோபம் இல்லாமல் அவனுடைய திருப்பொருத்தத்தோடு அவனுடைய சுவனத்தை அடையக்கூடிய நல்லோர்கள் பட்டியலில் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்குவானாக.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புத்தளத்தைச் சேர்ந்த ரிம்சான் ஒரு சகோதரர் பய செஞ்சு ஜமாத்தில் இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி கொஞ்ச காலமாக இந்த புர்ஹான் விஷயத்தில் ஒரு ஜமாத்தில் இருந்து வெளியேறினதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் திரும்ப வந்து பய செஞ்சு ஜமாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். அடுத்ததாக ஜுஹுரி ஏத்தால அவர் ஜமாத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார். இப்போ ரிம்சான் ஒரு சகோதரர் பய செஞ்சு ஜமாத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிறாங்க, புர்ஹான் சகோதரர் திரும்ப ஜமாத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிறாங்க, இது மாதிரி ஜுஹுரி ஜமாத்துல இருந்து வெளியேறி இருக்கிறார். அடுத்ததாக சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு குர்ஆன் மதரசாவும் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அது ஏத்தால கொலனி ரெண்டு பகுதியிலையும் தேவைப்படுது. இப்போ நிறைய பேர் வந்து பிள்ளைகள் ஓதுறதுக்கு சரியான ஒரு மதரசா ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி முறைப்பாடு வச்சாங்க. இப்போ அந்த வகையில் ஒரு சகோதரை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அப்போ ஏத்தாலையில் இந்த பகுதியில் தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆன் மதரசாவில் சேர்க்க விரும்பக்கூடிய பெற்றோர்கள் சகோதரர் ஜுசைமுக்கிட்ட உங்களோட பெயர்களை கொடுங்க, எத்தனை பிள்ளைகள் என்ன மாதிரி இந்த விஷயத்தை சரியாக கொடுத்து கொள்ளுங்க. அதே மாதிரி கொலனி பகுதியில் இந்த குர்ஆன் மதரசாவில் சேர்க்கறதுக்கு விரும்பக்கூடியவங்க சகோதரர் அக்பர்ஹான் அவங்கள்ட்ட உங்களோட விவரங்களை சரியாக கொடுத்து கொள்ளுங்க. மாதாந்த கட்டணம் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு 100 ரூபாய் அறவிடப்படும். அந்த நிபந்தனைக்குட்பட்டு உங்களோட விஷயங்களை அமைச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க பகுதியில் உள்ளவங்க சகோதரர் ஜுசைன் பேரை கொடுங்க, கொலனி பகுதியில் உள்ள சகோதரர்கள் வந்து சகோதரர் அக்பர் ஹான் பேர்களை கொடுத்து கொள்ளுங்க. அது சரியான நேரத்தோடு அந்த பேர்களை கொடுத்து கொள்ளுங்க. இன்ஷால்லா ஒரு ஒரு கிழமை அல்லது 2 கிழமைக்குள்ள நாங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அப்போ இந்த கொலனியில் இதை நடத்துறதா இல்லாட்டி இங்கே நடத்துறதான்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்குது, இல்லாட்டி ரெண்டுலையும் நடத்துறதா இப்படின்ற ஒரு விஷயங்கள் தீர்மானிக்க இருக்குது. அப்போ நீங்கள் பேர்கள் கொடுக்கறத பார்த்து தான் நாங்கள் வந்து அதுகளை அமைக்கிற விஷயங்கள் சரியாக தீர்மானமாகும் இன்ஷால்லா. அடுத்தது வந்து ஊர் வாலிபர்களுக்கான ஒன்று கூடல் வந்து இன்ஷா அல்லா நாளைக்கு இஷா தொழுகையை தொடர்ந்து கொலனி இந்த பள்ளியில் ஏற்பாடாக இருக்குது. இப்போ சென்ற முறை நாங்கள் ஆரம்பித்தோம், ஆரம்பித்து இந்த கொலனியில் வச்சோம், சோதர்கள் வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர், நிறைய பேருக்கு தகவல் தெரியாது. அப்போ இந்த தகவல்களை கட்டாயம் எல்லா வாலிபர்களுக்கும் கொடுத்துருங்க. 15 வயசுல இருந்து ஒரு 30-35 வயசுக்குட்பட்டவங்க வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். நாளைக்கு இன்ஷா அல்லா இஷா தொழுகைக்கு அங்கே வந்துடுங்க. இஷா தொழுகையை தொடர்ந்து நாங்கள் அதை நடத்துறதுக்கு ஏற்பாடாக இருக்குது. ஒரு சில உபதேசங்கள் விஷயங்கள் எல்லாம் கதைக்கு இருக்குது. அப்போ வந்து அதுக்குரிய ஆதரவுகளை கட்டாயம் தாங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் அந்த பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் இதில் கலந்து கொள்றாங்களான்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. சில உபதேசங்கள் இல்லாமைக்கிறதால தான் கொஞ்சம் ஷெய்தான் அவங்கள வேற பக்கம் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். இதுக்குரிய வழியை நாங்கள் விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நாங்கள் திருத்தி நல்ல ஒரு முறைக்கு கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து புல்மோட்ட பள்ளி அல்லாட உதவியால் வந்து சென்ற செவ்வாய்க்கிழமை கோர்ட்டில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. தற்காலிகமாக இந்த நிர்வாகம் வந்து எங்களுடைய முஸ்லீம்களுடைய கையில் கொடுக்கறதுன்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. பதவிப்புறம் சென்ற பிரச்சனைகள் வந்தது, அதுக்கப்புறம் அடுத்த கோர்ட்டில் தீர்மானிச்சிட்டாங்க. அந்த முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் பாகிஸ்தான் தரப்பை சார்ந்த யாருமே பள்ளி பக்கமே வரக்கூடாதுன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதை நாங்கள் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளணும். இது எங்களுடைய எந்த ஒரு திறமையும் இல்லை. இதுக்காக எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் நான் திறமைசாலின்னு சொல்லி அவங்க தங்களுடைய திறமைகளை இது பண்ண இயலாது. இது அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கும் ஜமாஅத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு உதவி. அல்லாஹ் சொல்றான் சொன்னாங்க தானே, எதுல்லாஹி ஆலல் ஜமாஅ, ஜமாஅத்தின் மீது அல்லாஹுடைய கை இருக்கிறதுன்னு சொல்லி நபிசுல்லாஹ் சொன்னாங்க. அதன்படி அல்லாஹு தஆலா இந்த ஒரு உதவியை செஞ்சிருக்கிறான். அப்போ இன்னும் ஒரு அடுத்த கட்ட தவணை வழக்குகள் இருக்குது, அதுலேயும் நிரந்தரமாக நல்ல முறையில் ஜமாஅத்துடைய கைக்கு இது இந்த பள்ளியினுடைய நிர்வாக அமைப்புகள் கிடைக்கிறது. சகோதரர்கள் உங்களோட துவாக்களில் சேர்த்துக் கொள்ளுங்க. இதற்காக நிறைய சகோதரர்கள் சிரமப்பட்டிருக்கிறாங்க. பணத்தால் தங்களுடைய பணங்களை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அதே போல் கடைசியாக நாங்கள் இந்த கையொப்பம் எடுத்தோம், அதுக்கும் நிறைய பேர் ஆதரவு அளிச்சிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த துவாக்களின் மூலம் ஏனைய எல்லா விஷயங்களும் சீராகுவதற்கு முஸ்லீம்கள் இந்த துவாக்களில் கட்டாயம் சேர்த்துக் கொள்ளணும். அடுத்ததாக வந்து பாடசாலை வசூல் சரியாக சேரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி முறைப்பாடு வைக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் அனுப்பக்கூடியவங்க, இந்த பாடசாலைக்கு அனுப்பக்கூடியவங்க வந்து சரியாக உங்களுடைய கணக்குகளை பார்த்து அதுகளை கொடுத்துருங்க. ஏன்னா இந்த நிதியில் இருந்து இந்த வசூலில் இருந்து தான் வந்து ஆசிரியர் ஆசிரியைகளுக்கான சம்பளம் கொடுக்கப்படுது. இப்போ அதுகளை நாங்கள் சரியாக கொடுக்காட்டி வந்து அது ஒரு சிக்கலாகுது, சரியாக கொடுத்து கொள்ள இயலாத ஒரு நிலைமை வருது. எனவே கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அரிய சிரிக்கக்கூடிய சகோதரர்கள், பாடசாலை அரிய சிரிக்கக்கூடிய சகோதரர்கள் அதில் கவனம் செலுத்தி தங்களுடைய அரியர்ஸ்களை கட்டாயம் முடிச்சிட பாருங்க. வார ஞாயிற்றுக்கிழமைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் கொடுக்க வேண்டி இருக்குது, சரியாக பண வசதி போதாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து இந்த ஒரு உபதேசம், இஸ்லாத்தில் மிகவும் கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சூதாட்டம், பெட் கட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பல விஷயங்கள்ல இருக்குது. ஒரு டீம் விளையாடுதுன்னு சொல்லி சொன்னா ரெண்டு டீம் வந்து இது இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்ல கூடுதலாக இருக்குது. பெரிய டீம்கள் விளையாடக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த டீம் வந்தா எனக்கு நீ சொல்லி தரணும், அந்த டீம் வந்தா நான் உனக்கு சொல்லி தரேன், ஒரு சூதாட்டம் இந்த மாதிரி செய்வாங்க. இது எங்களுக்குள்ளேயும் வந்துடக்கூடாது. எங்கள்கிட்ட எப்படி அது ஊடுருவை பார்க்குதுன்னு சொல்லி சொன்னா விளையாட்டுல ஊடுருவை பார்க்குது. எப்படின்னு சொன்னா வந்து ரெண்டு டீம் சேர்றது, ஆளுக்கு 5000 ரூபா வந்து பணத்தை தீர்மானிக்கிறது, யார் வெல்றாங்களோ அந்த ரெண்டு டீம் சேர்ந்து 5000 ரூபா சேர்த்திருப்பாங்க, அதனால அந்த 10000 ரூபாய வெல்ற டீமுக்கு கொடுக்கறது. இது வந்து தெளிவான ஒரு சூது. எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம்கள் யாருமே இதுல ஈடுபடக்கூடாது. ஒரு கால் நீங்க வெண்டு உங்களுக்கு அந்த பணம் வந்து நீங்க அதுல சாப்பிடுறீங்க குடிக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா தெளிவான ஹராம். அப்ப ஜிஸ்முன் நபத்த பில் ஹராம் அவுலா பின்னார் சொன்னாங்க. எந்த உடம்பு ஹராத்திலே வளர்கின்றதோ அது நரகத்திற்கு தான் தகுதின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான சூதாட்டங்கள் மூலமாக நாங்கள் சம்பாதிக்கிறது தெளிவான ஒரு ஹராம். இதில் நாங்கள் ஈடுபடவே கூடாது. ஷைத்தான் இதுக்கு எங்களுக்கு ஆசைகளை தூண்டுவான். இது இல்லாமல் நாம் எப்படி மிச்சு விளையாடுறது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் தூண்டுவான். நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதில். வெறும் நஷ்டத்தை தவிர மார்க்க ரீதியான பாவங்களை தவிர வேறு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இப்போ யாராசிரி இந்த விஷயங்களில் தெரியாமல் ஈடுபட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் வெகு விரைவில் அதிலிருந்து கலந்துருங்க. அதாவது இதுக்கு பிறகு அந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க அவ்வளோதான். நான் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒன்று என்ற குரான் வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ்வுத்தால அல் குரான்ல 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் சொல்றான், எஸ் அலூனகானில் ஹம்ரி வல் மைசிர், நபியே இது மதுபானம் அதே போன்று சூதாட்டம் சம்பந்தமாக உங்களிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீரும், இதிலே லேசான பாவம் கிடையாது, பெரும் பாவங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த ரெண்டையும் சொல்றான். எது மதுபானமும் அதே போல இந்த சூதாட்டமும் பெரும் பாவங்களில் நின்றும் உள்ளது. சிறிய பாவங்கள் கூட அல்லாஹு தஆலா சொல்லையில ஃபீஹிமா இஸ்முன் கபீரும், அதிலே பெரும் பாவம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த பெரும் பாவத்தில் நாங்கள் மூழ்கிடக்கூடாது. அதே போல அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னமல் அன்சாபு வல் அஸ்லாமு வல் மைசிரு வல் ஹம்ரு ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான், இந்த சூதாட்டம் குறிப்பார்த்தல் அதே போன்று இந்த மதுபானம் இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அசிங்கமான காரியங்களில் நின்றும் உள்ளதாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதனை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லால்லக்கும் துஃப்லிஹூன், தவிர்ந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது வந்து 5வது அத்தியாயம் 90வது வசனத்துல இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வசனத்திலையும் அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான் வந்து இது ஷைத்தானுடைய ஒரு தூண்டுகோல். ஷைத்தானா இந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி அதில ஈடுபட வைக்கின்றான். இதிலே முஸ்லீம்களாகிய நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்றான். இப்படி தவிர்ந்து கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்றும் சொல்றான். அது மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கியா பைனக்கும் அல் அதாவத்து வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், ரெண்டையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றான். மதுபானம் அது மாதிரி இந்த சூதாட்டம் ரெண்டையும் இந்த மூணு குரான் வசனத்திலே இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப இந்த 3வது வசனத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான் என்றால், இந்த மதுபானத்தின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ணுவதற்கு அவன் முயற்சிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வினுடைய உபதேசத்தை விட்டும் அவனுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை திசை திருப்புவதற்கும் ஷைத்தான் இந்த மதுபானத்தின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் விரும்புகின்றான். வாணி சலா, தொழுகை விட்டும் உங்களை பராக்காக்குவதற்கும் சைத்தான் விரும்புகின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் என்ன தவிர்ந்து கொள்வீர்களா என்று அல்லாஹு தஆலா மிக கடுமையாக கேட்கிறான். இது 5வது அத்தியாயம் 91வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப எந்த காரணத்தை கொண்டும் இந்த சூதாட்டம் மதுபானம் இதுல முஸ்லீம்கள் ஈடுபட முடியாது, இது வந்து சைத்தானுடைய வேலை, இதிலிருந்து முற்று முழுதாக நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், இதனுடைய விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு மத்தியிலே விரோதங்களும் குரோதங்களும் சைத்தான் இதன் மூலம் ஏற்படுத்துகின்றான். அதே போல தொழுகையை விட்டும் அது எங்களை பராக்காக்கின்றது. அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எடுத்து நடப்பதை விட்டும் அது எங்களை தடுக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பல கெடுதிகளை இதன் மூலமா எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இப்ப இது ஒரு உபதேசம். கட்டாயம் முஸ்லீம்கள் எதனை சரியா செயல்படுத்திக் கொள்ளுங்க. விளையாட்டுகளை சும்மா விளையாடி கொள்ளுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லது வேற யாராவது தலையிட்டு நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க, நாங்க உங்களுக்கு பணம் தாரோம் வெள்ளராக்களுக்குன்னு சொல்லி தலையிட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதுல நாங்க கலந்து கொண்டதுல விளையாடி வெண்டு அதுக்குரிய பணத்தை சுவீகரித்துல எங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனா நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சல்லியை போட்டு இது பண்ணி அதுல வெள்ளரட்டி முக்காது போவமாக இருந்தா அது தெளிவான ஒரு சூது. அதுல இருந்து நாங்க முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளணும். அப்ப சொல்லப்பட்ட விஷயங்களை சரி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அது மாதிரி கொட்டாமல்லியை சேர்ந்த சகோதரர் ஃபைசர் அவர்களுடைய மகன் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பட்டு கொழும்பு ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் ஆகி இருக்கிறார். அவருக்காக துவா செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி கேன்சர் நோயால் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மஷ்வி சகோதரர் மீண்டும் அவர் கொழும்பு பெரியார் மகரகம் ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் ஆகி இருக்கிறார். அவருக்காகவும் கட்டாயம் துவா செஞ்சு கொள்ளுங்க. பல சகோதர சகோதரிகள் நோயாகப்பட்டிருக்கிறாங்க, எல்லாருக்காகவும் வந்து நீங்கள் உங்களோட துவாக்களை சேர்த்துக் கொள்ளுங்க. இன்ஷா سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت